فقال الله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: المستشار مؤتمن، أو كما قال عليه الصلاة والسلام. ஜுமாவின் கடமைதனை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லம் வந்து இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரப்பல் இஸ்ஸத் நம்மை படைத்தவன், பரிபாலிக்குகிற அந்த வல்ல ரஹ்மான் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இவ்வுலகத்தில் படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை விளங்கி வாழ்க்கையில் செயல்படுகிற நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் எனவும், அந்த ஜல்ல ஜலாலுஹு ரப்பல் இஸ்ஸத் எவைகளை செய்ய வேண்டாம் என அன்புடன் தடுத்திருக்கிறானோ, எந்த செயல்பாடுகளில் அல்லாஹுடைய கோபமும் அல்லாஹுடைய சாபமும் இருக்குகிறது என எச்சரித்திருக்கிறானோ, அப்பேற்பட்ட இஸ்லாத்துக்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள், ஷைத்தானியத்தான சிந்தனைகள், செயல்பாடுகள் இவை அனைத்திலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசிய செய்து கொள்கிறேன். அருமைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரப்பல் இஸ்ஸத் இவ்வுலகத்தை படைத்தவன். இவ்வுலக மனிதர்களிலே, அல்லாஹுடைய படைப்பினங்களாகிய மனிதர்களிலே நல்லதொரு சூழல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் எந்த நோக்கத்திற்கு படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தான். அந்த வரிசையில் வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வந்தார்கள். அந்த இறுதி நபி அவர்கள் உதித்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். அந்த ரபீஉல் அவ்வல் என்ற வசந்த நிறைந்த மாதத்தின் 10ஆம் நாளை இன்று நாம் அடைந்திருக்கிறோம். உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் மடையர்களாக இருந்த அந்த காலத்தில், ஜாஹிலியத் என்று அஹ்ருல் ஜாஹிலியா மடமைத்துவம் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த காலத்தில் தான் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் பிறக்க வேண்டும் என்பதற்காக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அவனின் மிகப்பெரிய ஒரு அருக்கொடையாக நிஅமத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். அந்த ரபீ என்ற வசந்தத்தை தான் நாம் அடைந்திருக்கிறோம். இந்த வசந்தம் என்று பெயர் வைக்கப்பட்ட ரபீ என்ற இந்த மாதம் நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே அல்லாஹ் அமைத்திருந்த மாதம். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 12 மாதங்களை உருவாக்கி அந்த 12 மாதங்களுக்கும் 12 பெயர்களை வைத்திருக்கிறான். எனவே ரபீஉல் அவ்வல் என்பது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் பிறப்பதற்கு முன்னரே இருந்த ஒன்றுதான். எனவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நபி அவர்கள் இந்த வாழ்க்கையில், மனிதர்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வசந்தம் நிறைந்த பிறப்பை வசந்தம் என்று பெயர் வைக்கப்பட்ட ரபீஉல் அவ்வலிலே அமைய வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு. கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூடுதலாக பேசப்படுகிறது, அவர்களுடைய புகழ் எடுத்து ஓதப்படுகிறது, அவர்களுடைய வாழ்க்கை சரிதிரைகள் எல்லாம் வாசிக்கப்படுகிறது. எல்லா காலங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டப்படுகிறார்கள், ஆனால் இந்த மாதத்தில் கூடுதலாக ஞாபகமூட்டப்படுகிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அவர்களை துதிபாடுவது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்ட ஒன்று. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய சஹாபாக்கள் கூட நபி அவர்களை புகழ்ந்து பைத்துகளை பாடியிருக்கிறார்கள், பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஹசான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அந்த இடத்தில் அவர்களை அமர வைத்து நபி அவர்கள் அந்த காலத்தில் தூஷிக்கப்படுகிற பொழுது நபி அவர்களுடைய புகழ் பாடுவதற்கு என அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்திருக்கிறார்கள் என்ற சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். எனவே கனிமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த சஹாபாக்கள் நபி அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர்களை புகழ்ந்ததோடு மாத்திரம் நிப்பாட்டிவிடவில்லை, அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ் பாடுகிற சஹாபாக்கள் தன்னுடைய புகழுடன் தன் வாழ்வை நிறுத்திக் கொள்ளவில்லை, வாழ்க்கையில் அவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற சரித்திரத்தை தான் பார்க்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதூ செய்கிறார்கள். உதூ செய்து நபி அவர்களுடைய மேனியில் பட்ட தண்ணீர் கீழே விழ முடியாத அளவுக்கு சஹாபாக்கள் சூழ விருந்து அந்த தண்ணீரை தன் கைகளால் எடுத்து தன் உடம்பில் தேய்த்துக் கொள்கிறார்கள்.
நபிகள் கேட்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நான் உதூ செய்கிறேன், என் உடலில் பட்ட தண்ணீர் கீழே விழுந்து விட முடியாத அளவுக்கு அதை எடுத்து உங்களுடைய உடம்பில் தேய்க்குகிறீர்கள், என்ன காரணம்? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஹுப்புக்கு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது இருக்கிற அன்பின் காரணமாக, உங்கள் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அன்பின் காரணமாக, அந்த நேசத்தின் காரணமாக உங்களுடைய மேனியில் பட்ட தண்ணீர் அது நம்முடைய மேனியில் படட்டுமே என நாம் ஆசைப்படுகிறோம். நபி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னொருவருடன் உண்மையான அன்பு வைக்குகிறவனாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவன் சொல்வதை வாழ்க்கையில் உண்மைப்படுத்தி அதனை வாழ்வில் செயல்படுத்துகிற நிலைமை ஏற்படுகிற பொழுதுதான் அது உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடு என்ற கருத்தை சஹாபாக்களுக்கு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீப் நாம் எடுத்து பார்க்கலாம். குர்ஆனுடைய ஆலே இம்ரான் என்ற அத்தியாயம் அல்லாஹ் ஹுப்பு என்ற முஹப்பத் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது, நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசம் வைக்குகிறவர்களாக, அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு இருக்குகிறது, அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்குகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அதனுடைய வெளிப்பாடு அடையாளம் என்ன தெரியுமா? ஃபத்தபிஊனி, என்னை வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றுங்கள், என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து வாழ்வில் பின்பற்றுங்கள், அதுதான் உண்மையான முஹப்பத், உண்மையான அன்பினுடைய அடையாளம் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃபில் பேசியிருக்கிறார். எனவே கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால்தான் குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் சொல்கிறான், வமா ஆதாக்குமுர் ரசூல், எந்த ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் போற்றி புகழ்கிறீர்களோ, அவர்களுடைய நேசம் நமக்கு இருக்குகிறது என அவர்களை பார்த்து புகழ் பாடுகிறீர்களோ, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வாழ்க்கையில் செயல் ரீதியாக கொண்டு வந்து அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அதை வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை செய்ய வேண்டாம் என உங்களை தடுத்திருக்கிறார்களோ, அதிலிருந்து உங்களை நீங்கள் பின்வாங்க செய்து கொள்ளுங்கள், அதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்லடியார்களே, புகழ் பாடுதல் என்பது மாத்திரம் சிலர்களுடைய நோக்கமாக ஆகிவிடக் கூடாது. அந்த நபி அவர்களை புகழ் பாடுதலுடன் சேர்த்து அவர்களை பின்பற்றுகிற அந்த நிலைப்பாடை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வாழ்க்கையில் விரும்புகிறார்கள், சஹாபாக்களுக்கு இதை தான் பாடமாக சொல்லிக் கொடுத்தார். நல்லடியார்களே, அந்த பகுதியில இந்த காலத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணப்பண்புகளை பற்றி, அவர்களுடைய அஹ்லாக்கு என்று சொல்லக்கூடிய நல்ல குணாதிசயங்களை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது. அது பேச்சளவில் நின்றுவிடக் கூடாது, வாழ்க்கையில் செயல் ரீதியில் கொண்டு வருவது அவசியம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் ஒரு பகுதி தான், நாம் நமக்குள்ளே எவ்வாறு அந்நியோன்யமாக அன்புள்ளவர்களாக பாசம் நேசம் உள்ளவர்களாக வாழ்வது அவசியமோ, அந்நியவர்களுடனும் அதுபோன்று இருக்கிற ஒரு தன்மையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து தந்திருக்கிறார். நபி அவர்கள் இஸ்லாமிய உம்மத்தினர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்பது எவ்வாறு அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய ஒற்றுமை என்பது அது கட்டியெழுப்பப்பட வேண்டும், அதற்காக முயற்சிகள் செய்யப்பட வேண்டும் என்ற அதற்கான கைங்கரியங்களை செயல்பாடுகளை சொல்லித் தந்தார்களோ, இதுபோன்றுதான் உலகத்தில் வாழுகிற அல்லாஹுடைய அடியார்கள் என்ற வகையில், அல்லாஹுடைய படைப்பு என்ற வகையில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுடனும் நல்ல பண்பியல்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செயல்பாடுகளையும் காட்டித் தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹபீபுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மிக அற்புதமான சம்பவங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் பலதை பேசலாம். சுருக்கத்திற்காக, ஒரு முறை மக்காவில் இருந்து ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக நஞ்சு பூசப்பட்ட வாளை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வருகிறார். இந்த மனிதர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? மக்கால ஷைத்தான் என்று அன்றைய காலத்தில் வர்ணிக்கப்பட்ட ஒரு மனிதர். அவன் வாழ்க்கையில செய்யறதெல்லாம் மோசமான செயல்பாடுதான், ஷைத்தான், மனிதர்களிலே உள்ள ஷைத்தான் என்று வர்ணனை செய்யப்பட்ட ஒரு நபர் நபி அவர்களை கொலை செய்வதற்காக நஞ்சு பூசப்பட்ட வாளை எடுத்துக்கொண்டு மஸ்ஜிது நபவிக்கு நோக்கி வருகிறார். அங்க வருகிறவரை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கண்டுவிட்டார்கள். சொல்கிறார்கள், நீ மதீனாவுக்கு வந்தது ஏதாவது ஒரு கெடுதியை செய்வதற்காக தான் வந்திருப்பாய், காரணம் உன்னுடைய வாழ்க்கையில எந்த நலவும் எங்களுக்கு தெரியாது. நீ என்ன தெரியும் ஒரு கெட்டதை செய்யறதுக்கு தான், இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு ஏதாவது ஒரு அநியாயம் செய்யதான் நீ வந்திருப்பாய ஒழிய, உன்ட வாழ்க்கையில நாங்க மக்கால் இருக்குற பொழுது எந்த ஒரு நனவையும் நாங்க பார்க்கலண்டு அவனை உடுத்திருந்த அந்த உடுப்பை பிடிச்சி உசுப்புனாங்க. செய்தி அங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, இப்படி ஒரு நபர் வந்திருக்கிறார், உமர் இவரை இவ்வாறு பிடித்து உசுப்புகிறார், இப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதரை பள்ளிக்குள்ளே வர சொல்லுங்க, அந்த மனிதனை பள்ளிக்குள்ளே வர சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை சந்திக்க வருகிறார், அந்த மனிதர் நபி அவர்களை சந்திக்கிறார் மஸ்ஜித் நபவிக்குள்ளே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தனைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ஒரு காஃபிராக இருக்கிற நிலைமையுடன் சேர்த்து நபி அவர்களை கொலை செய்ய வந்திருக்கிறார் என்ற உண்மை. மஸ்ஜித் நபவிக்குள்ளே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், கேட்கிறார்கள், எந்த நோக்கத்திற்காக நீங்கள் வந்தீர்கள்? அந்த மனிதர் சொல்கிறார், பத்ர் யுத்தத்தில் எங்கட குடும்பத்தை சார்ந்த சிலர்கள் என்னுடைய மகன் உட்பட கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார், எனவே அவரை விடுவித்து செல்வதற்காக உங்களுடன் அது சம்பந்தமாக பேசுவதற்காக வந்திருக்கிறேன் முஹம்மதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதுக்குதான் வந்திருக்கிறீங்களா? அவர் சொல்கிறார், மீண்டும் அதற்காக தான் வந்திருக்கிறேன். இப்ப சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எந்த நோக்கத்திற்காக யாரின் மூலமாக இங்கே வந்தீர்கள் என நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடிக்கு கொண்டு போகிறார்கள், நீங்கள் காபாவுடைய நிழலில் இருந்து இன்னொருவருடன் இப்படி பேசிக் கொண்டீர்கள், அவர் உங்களுடைய குடும்ப முழு பொறுப்பையும் எடுத்திருக்கிறார், உங்களுடைய கடன்களை அடைப்பதாக உங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார், அதற்கு பரிகாரம் நஞ்சு பூசப்பட்ட வாள் உங்களிடத்தில் இருக்கிறது, என்னை கொலை செய்ய வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். அவர் யோசிக்கிறார், நான் மக்காவிலே காபாவுடைய நிழலிலே இன்னொருவருடன் பேசிக் கொண்டிருந்த செய்தி இந்த முஹம்மதுக்கு எப்படி அப்பா தெரியும்? எனவே இவருடன் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ரப்பு என்ற பராமரிக்குகிறவன் இருக்கிறான், ரகசியமான விஷயங்களை அறிவித்துக் கொடுக்குகிற அல்லாஹ் என்ற ஒருவன் இவர்களுடன் தொடர்பில் இருக்குகிறான் என அந்த இடத்தில் விளங்கி அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல சம்பவங்கள் சகோதரர்களே, பல சம்பவங்கள் யமனுடைய பகுதியில், யமனுடைய பகுதியில் இஸ்லாமிய ஒரு அறை ஒரு போர் நடைபெற்ற பொழுது அந்த யமனுடைய பகுதியில் இருந்து ஒரு தலைவர் கைதியாக பிடிக்கப்படுகிறார், மஸ்ஜித் நபவிக்குள்ளே 3 நாட்கள் கட்டி வைக்கப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் அந்த நபர்ட்ட வந்து கேட்பாங்க, கைஃப வஜத்த அல் யௌம், இன்றைய நாள்ல உங்களோட நிலைப்பாடு என்னது, எப்படி உங்களோட சிந்தனை இருக்குகிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி தொடராக 3 நாட்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யவில்லை, ஒரு காஃபிர் மஸ்ஜித் நபவிக்குள்ளே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துக்கு எதிராக போர் புரிந்த அதற்கு ஏற்பாடுகளை செய்த ஒரு சமூகத்தின் தலைவன், அப்படி இருந்தும் கூட அந்த நபி அவர்களும் சஹாபாக்களும் அவருடன் கண்ணியமாக நடந்திருக்கிறார்கள். இது எங்க நடக்குது? மஸ்ஜித் நபவிக்குள்ள நடக்குது. 3வது நாள் நபி அவர்களுடைய அகலாக், நபி அவர்களுடைய அந்த அழகிய குணப்பண்புகள், அந்த நபியுடைய பாசறையில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய அழகிய செயல்பாடுகளை, ஒருவருக்கொருவர் அவர்கள் அன்பு பாராட்டிக் கொள்வதை, அவர்கள் இறுக்கமாக நெருக்கமாக நேச பாசத்தோடு பழகிக் கொள்கிற அந்த காட்சிகளை பார்க்குகிற அந்த மனிதர் 3வது நாள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன் அல்லாஹ் ஒருவன் தான், முஹம்மத் என்பவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இருக்கிறார் என நான் சாட்சி பகருகிறேன் என்ற அந்த கலிமத்து ஷஹாதாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நியவர்கள் என்று சொல்வதை விடவும் தன்னை கொலை செய்ய வந்தவர்களை மஸ்ஜித் நபவிக்குள்ளே அமரச் செய்து அவர்களுக்கு வழிகொடுத்து அவர்களுடன் உரையாடலில் ஈடுபட்டு இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை கவரச் செய்திருக்கிறார்கள். இது நம்முடைய நாட்டில் இது மிகவும் மிகவும் அரிதாக இருப்பதை பார்க்கிறோம். இது கூடிய சீக்கிரம் இது உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய காலத்தில் மஸ்ஜித் நபவிக்குள்ள காஃபிர்களாக இருந்த அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ளே வருவார்கள், நபி அவர்களை சந்திப்பார்கள், நஜரான் தேசத்து கிறிஸ்தவர்களுடைய ஒரு கூட்டத்தினர்கள் நபி அவர்களை மஸ்ஜித் நபவிக்குள்ளே வந்து சந்தித்திருக்கிறார்கள், நஜரான் தேசத்தினுடைய ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தினர்கள் பாதிரிமார்கள் நபி அவர்களை மஸ்ஜித் நபவிக்குள்ளே வந்து சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் எதை பறைசாட்டுகிறது? அந்த இஸ்லாத்தை பற்றி விளங்க வேண்டும் என்பதற்காக, இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளிக்குள்ளே வருவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். பள்ளிக்குள்ளே வருவதுடன் மிக அந்நியோன்யமாக மிக நெருக்கம் உள்ளவர்களாக இஸ்லாமிய பண்பியல்களை முழுமையாக வெளிப்படுத்தியவர்களாக நடந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக இஸ்லாத்தை பற்றியுள்ள ஒரு நல்லெண்ணத்தை உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கு மஸ்ஜித் நபவிக்கு போனா ஹஜ் உம்ராவுடைய பயணத்தில் போகிற மக்கள், மஸ்ஜித் நபவியில போய் தொழுகிற மக்கள் நீங்க பார்க்கலாம், கிபலாவுடைய திசையினுடைய வலது பக்கத்தில் விசேஷமாக 5 தூண்களுடைய பெயர் இருக்குகிறது. கிபலாவுடைய திசையில வலப்பக்கமாக 5 தூண்களுடைய பெயர்கள் இருக்குகிறது. அந்த பெயர்கள் ஒன்றுதான் உஸ்துவானத்துல் வஃத். உஸ்துவானத்துல் வஃத் என்ன அப்படின்னு அர்த்தம், உஸ்துவானா என்று சொன்னால் தூண், ஒஃப்தி என்று சொன்னால் தூது குழுவினர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்நிய மதத்தை சார்ந்த தூது குழுவினர்கள் மஸ்ஜிது நபவிக்குள்ளே வருவார்கள், நபி அவர்களுடன் உட்கார்ந்து அமர்ந்து பேசுவார்கள், இஸ்லாத்தை பற்றி கேள்விகள் தொடுப்பார்கள், அதை விளங்கிக் கொள்வார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றும் இஸ்லாமிய சமூகம் அதை விளங்கிக் கொள்வதற்காக அந்நியவர்கள் பள்ளி வாசலுக்குள்ளே வரலாம், அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படலாம், இஸ்லாத்தில் தடை ஏதும் கிடையாது, ஆனால் ஒரு விடயம், அங்கே சுத்தம் என்பது கவனிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விடயம், அது தனியானது. எனவே இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய சரித்திரத்தை விளங்கிக் கொள்வதற்காக இன்றும் அதை ஞாபகப்படுத்தி உஸ்துவானத்துல் வஃப் தூது குழுவினர்களை சந்தித்த இடம் என்ற அடையாளத்தை இன்றும் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்பேற்பட்ட சூழல் நமக்கும் அவசியம். இந்த காலத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமானவர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். சில காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, இந்த இலங்கை நாட்டில் இஸ்லாத்தை வெளிப்படுத்தி பேச முடியாத ஒரு சூழலில் இருந்தது. ஆனால் இப்போது ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த நிலைமையை மாற்றி இந்த அந்நியவர்கள் இஸ்லாத்தை படித்து தாருங்கள் என்று கேட்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார். இஸ்லாமிய அழகிய மார்க்கத்தை இத்துணை நாள் ஏன் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்பவர்களையும் அல்லாஹ் இந்த நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் அருள்முறையிலே சொல்வதை போல அடுத்தவர்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை பற்றி தாவத்து கொடுங்கள், இறை பிரச்சாரத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா, அழகிய சொற்றொடர்களை, அழகிய வார்த்தைகளை, அழகிய சூழல்களை, செயல்பாடுகளை ஏற்படுத்தி நீங்கள் அடுத்தவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நீங்கள் பறைசாற்றுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அழைப்பு விடுக்கப்படுகிற பொழுது யாரேனும் உங்களுடன் தர்க்கம் செய்ய வந்தால், பிரச்சனையில் ஈடுபட வந்தால், எதிர்த்து பேச வந்தால், அல்லாஹ் சொல்கிறான் வஜாதிலுகும் பில்லதி ஹி அஹ்சன், அல்லாஹ் சொல்லி தருகிறான் அடுத்த மக்களோடு எப்படி நடந்து கொள்ளணும். நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க, அவர் எதிர்த்து பேசுறார், உங்களால சகிச்சு கொள்ள முடியல, அல்லாஹ் சொல்கிறான் நீ சகித்து கொள்ள முடியல என்பதற்காக வேண்டி மார்க்கம் பேசுகிற நீ மூர்க்கத்தனமாக நடக்கக்கூடாது. இன்னைக்கு பார்க்கிறோம் சில நபர்கள் பேசுகிறார்கள் மார்க்கம், ஆனால் செயல்பாடு மூர்க்கத்தனமாக இருக்குகிறது. இது இஸ்லாம் எதிர்க்கிறது சகோதரர்களே. அதனாலதான் ஃபிரௌன் ரப்புக்கும் உள்ள ஆலா, நான் தான் உலகத்தில் மிகப்பெரிய ரப்பு, உலகத்தை ஆட்டி படைக்குகிறவன் என்ற எண்ணத்தில் மமதையில் இருந்த ஃபிரௌன் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் போறாங்க. அல்லாஹ் என்ன அட்வைஸ் பண்ணுகிறான், ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யதஸக்கரு அவ் யஷா. ஃபிரௌன் அந்த கொடுங்கோல இடத்துல நீங்க போறீங்க, அவன் ஃபிரௌன் கொடுங்கோலனாக இருக்கலாம், மிக மோசமான மனிதனாக இருக்கலாம், ஆனா நீங்க பேசுற நீங்க உங்களைய மறந்துடக் கூடாது. நீங்க எப்படி பேசணும், ஃபகூலாலஹு கௌலன் லையினா, மிக மிருதுவான, இலகிய, உள்ளத்தை தொடுகிற, உள்ளத்தை பிடிக்குகிற அழகிய பேச்சுக்களை கொண்டு நீங்க அந்த ஃபிரௌனுக்கு தாவத்து கொடுங்க. அல்லாஹ் சொல்கிறான் அப்பதான் நான் யோசிப்பான், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றியுள்ள ஒரு சிந்தனை வரும், அச்சம் வரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறான். எப்படி அந்நிய மக்களுக்கு தாவத் கொடுக்கணும், எப்படி எங்க பேச்சுவார்த்தைகள் அமைச்சு கொள்ளும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அப்பேற்பட்ட ஒரு களத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே நாம் ஒவ்வொருவரும் அதற்கு விடை சொல்லியாக வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்க போகிறான், ஏ மனிதனே, உனக்கு இத்துணை இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிற சூழல்கள் இருந்தும் கூட நீ ஏன் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டால் நாம் என்ன ஜவாப் சொல்ல போகிறோம். நம்முடைய கடைகளுக்கு வருகிறார்கள் அந்நியவர்கள், அழகாக இஸ்லாத்தை பற்றி படித்துக் கொடுக்கலாம், நம்முடைய வியாபாரத்தில் பங்குதாரிகளாக இருப்பார்கள், இஸ்லாத்தை படித்துக் கொடுக்கலாம், நம்முடைய பிரயாண தோழர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை பற்றி முதாக்கரா செய்யலாம், நம்முடைய படிக்கிற காலத்தில் நம்முடைய வகுப்பு நண்பர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை பற்றி அவர்களுடன் பேசலாம், நம்முடைய வீட்டு வேலைகளுக்கு கடை வேலைகளுக்கு வருகிறார்கள், இஸ்லாத்தை பற்றி பேசலாம். ரபுல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மிகப்பெரிய விசாலமான ஒரு களத்தை, ஒரு மைதானத்தை, ஒரு தாவத்துக்குரிய சூழலை அல்லாஹ் இந்த நாட்டில் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எனவே கனிமான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதை விளங்கி செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இதற்கு முன்னர் இப்பேற்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிற அதே நேரத்தில் நாங்கள் எங்களுக்குள் இருக்கிற ஒற்றுமை, எங்களுக்குள் இருக்கிற நெருக்கத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது. நபியுனா ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். இன்னும் பல நபிமார்களை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். அந்த மக்கள் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களை பத்தி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அந்த விடயத்தை குர்ஆன்ல சொல்கிறான். ஃபகாலு யா ஷுஐப் இன்னா நராக், ஷுஐபே உங்களை நாம் பார்க்கிறோம், நீ ஒரு பலகீனமான மனிதனாக இருக்கிறாய், நீங்க சொல்லுகிறதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியல, நீங்க மட்டும் தனியாளாக இருந்தால், உங்களோட கூட்டத்தினர்கள், உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற குடும்பத்தினர்கள், உங்களுடன் சேர்ந்திருக்கிற அந்த சமூகம் என்பது இல்லை என்றிருந்தால், லௌலா ரஹதுக் லரஜம்னாக்க, உங்களை இந்த ஊர்ல கல்லெறிந்து நாம் கொலை செய்திருப்போம். நீங்க தனிநபராக இருந்தால் அப்ப என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ், இந்த இடத்துல எங்க ஒரு கூட்டம் இருக்குகிறதோ, எங்க ஒற்றுமை என்பது இருக்குகிறதோ, எங்க ஒத்தருக்கொத்தர் உதவி ஒத்தாசைகள் செய்கிற சூழல் இருக்குகிறதோ, அப்பொழுது எதிரிகளால் எதனையும் செய்துவிட முடியாது என்பது அல்லாஹ் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சம்பவத்தில் அல்லாஹ் எங்களுக்கு பாடம் சொல்லி தருகிறான். எனவே கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட நம்முடைய ஒற்றுமையை கட்டி எழுப்புகிற மிகப்பெரிய ஒரு தேவை நமக்கு இருக்குகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ஒரு விடயத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க, உம்மத்தினுடைய ஒற்றுமை குலைக்கப்பட கூடாது என்பதற்காக எப்படி செயல்பட்டாங்க என்பதை சரித்திரம் நமக்கு தெரிந்து விடையும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மினாவுடைய பகுதியில் ஹஜ்ஜுடைய காலத்தில் 4 ரக்கா தொழுகைகளை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுகிறோம். இப்பொழுதும் அப்படிதான். மினாவுடைய பகுதியில் ஹஜ்ஜுடைய காலத்தில் 4 ரக்கா தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுகிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தொழுதாங்க. அதுக்கு பின்னர் இரண்டு கலீஃபாக்கள் அப்படித்தான் தொழுதாங்க. நபி அவர்களுடைய முதல் மருமகன் உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிற பொழுது, அவர்கள் அன்றைய காலத்தில் ஹலீஃபா அமீருல் முஃமினீனாக இருக்கிற பொழுது, மினாவுடைய பகுதியிலே அங்கே ஜமாஅத்துடைய தொழுகையை 4 ரக்கா தொழுகையை 4 ரக்காத்தாகவே தொழுவிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்தாக தொழுதாங்க. அதுக்கு பிறகு வந்த 2 கலீஃபாக்கள் 2 ரக்காத்தாக தொழுதாங்க. ஆனா நபியுடைய மருமகன் இஸ்லாமிய ஹலீஃபா அமீருல் முஃமினீன் 4 ரக்காத்தாக தொழ வச்சாங்க. இப்ப சின்னது ஒரு சலசலப்பு, வளமைக்கு மாற்றம் செய்கிற பொழுது ஒரு சலசலப்பு வரும். அந்திருந்த சஹாபாக்கள் தாபிங்கிற இடத்துல சின்ன ஒரு சலசலப்பு, என்ன அமீருல் முஃமினீன் 4 ரக்காத்தாகவே தொழுறாங்க, 2 ரக்காத்தாக சுருக்கல்லையே, இப்ப அமீருல் முஃமினீனே, அமீருல் முஃமினா ஜனாதிபதி, உலக ஜனாதிபதி, எப்படி போய் கேட்கறது, யார் தைரியமா பேசுறது? அப்துல்லா மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தைரியமா போனாங்க. அமீருல் முஃமினீன் பார்த்து சொன்னாங்க, நீங்க நபி அவங்க செய்யாத, 2 கலீஃபாக்கள் செய்யாத ஒரு செயல்பாட்டை செய்றீங்களே என்று கேட்டாங்க. உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் கொண்ட அந்த கொள்கையில செயல்பாட்டில் உறுதியாக இருந்தாங்க, எந்த ஜவாபும் சொல்லல. அடுத்த தொழுகைக்குரிய நேரம் வருது, அமீருல் முஃமினீன் அவங்க இமாமத் செய்றாங்க, 4 ரக்கா தொழுகைய 4 ரக்காத்தாகவே தொழுறாங்க. அந்த ஜமாஅத் எதிர்த்து பேசிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து 4 ரக்காத்தாகவே தொழுகிறாங்க. இப்ப அடுத்தாக்கள் கேட்கிறாங்க, என்ன வீராப்பு பேசி போய் பேசுனீங்களே அமீருல் முஃமினீனோட, இப்ப அவருக்கு பின்னால நீங்களும் 4 ரக்காத்தாக தொழுதீங்க. சொன்னாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க, இன்னி அக்ரஹுல் கிலாஃப் அவ் அல் கிலாஃப் அஷத்து. சொன்னாங்க 4 ரக்காத்தாக தொழுத காரணம், நான் ஏண்ட இஷ்டத்துக்கு, ஏண்ட அபிப்பிராயத்துக்கு நானும் ஒரு ஜமாத்தாக 2 ரக்கா தொழுகிறவர்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு ஒரு ஜமாத்து நடக்க இன்னும் ஒரு ஜமாத்தாக இந்த சமூகத்தை கூறு போன்றதை நான் விரும்பலன்னு சொன்னாங்க. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஒற்றுமைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய அபிப்பிராயத்தில் வித்தியாசம் இருக்கலாம், தன்னுடைய கருத்தில் வித்தியாசம் இருக்கலாம், அதற்காக ஜமாத்துகளாக பிரிந்து செயல்படுகிறத இஸ்லாம் ஒரு காலம் விரும்பல. சகோதரர்களே, சஹாபாக்கள்கிட்ட 1-2 இதே போல பல சம்பவங்களை சொல்லலாம். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை போலவே அப்துல்லா இப்னு உமர் இப்னு கத்தாப், உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லா அவங்களை பத்தியும் எழுதப்படுகிறது. உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட சேர்ந்து ஜமாஅத்துடன் தொழுகிற பொழுது அவங்களும் 4 ரக்காத்தாகவே தொழுவாங்க, அவங்க பிரிஞ்சு 2 ரக்காத்தாக தொழ மாட்டாங்க. எப்ப ஜமாஅத்து முடிஞ்சிருச்சு, தான் தனியே தொழுகிற ஒரு சூழல் ஏற்பட்டதோ அப்ப அவங்க 2 ரக்காத்தாக தொழுவாங்க. இதெடுத்து காட்டுகிறாங்க, ஒரு ஜமாஅத்து நடைபெறுகிற பொழுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஜ்திஹாத் என்று சொல்லக்கூடிய ஆய்வு விடயத்தில் பிரச்சனைகள் எழும்பலாம், பிரிவுகள் என்பது இருக்கலாம், ஆனால் ஜமாத் என்பது பிரிஞ்சிடக்கூடாது. அபிப்பிராயத்தில் பிரிவு இருக்கலாம், உள்ளங்களால் பிரிந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இஸ்லாமிய ஒற்றுமைக்கு நம்முடைய இஸ்லாம் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே தொடரில் இன்றைய காலத்தில் நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதிக்கான தேர்தலுடைய காலத்தில் நாம் இருக்குகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி இஸ்லாமிய மார்க்கம் எல்லா வகையான வழிமுறைகளுக்கும் தெளிவு தந்திருப்பதை போல, இஸ்லாமிய மார்க்கம் தேர்தல் காலங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேர்தல் என்பது என்னது, அதனுடைய நிலைப்பாடு என்னது, அதனால் ஏற்படுகிற பிரயோசனம் என்னது, எப்பேற்பட்டவர்களுக்கு அதனால் நன்மை கிடைக்கும் என்பதையும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. உலகளாவிய ஒட்டுமொத்த அநேகமான வளமாக்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள், தேர்தல் என்பது இஸ்லாமியர்கள் பங்கு கொள்ளலாம், தேர்தல் என்பது ஒருவரை தெரிவு செய்வதற்காக நாம் செய்கிற சிபாரிஸ், ஒருவரை தெரிவு செய்வதற்காக நாம் செய்கிற சிபாரிஸ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், சூரத்துன் நிசா குர்ஆனுடைய 5வது ஜுஸ்வில் அமைந்திருக்கிற இந்த வசனம், வமன் யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஹஸனா, அல்லாஹ் சொல்கிறான், யாரு ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி சிபாரிசு செய்கிறார்களோ, ஷஃபாஅத் செய்கிறார்களோ, அந்த நல்ல காரியத்தை செயல்படுத்துகிறவருடைய நன்மைகள் இந்த மனிதனுக்கும் கிடைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தின் அடிப்படையில் அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாலு அலல் கைரி கஃபாஇலிஹி, யாரு ஒரு நலவான காரியத்தை செய்வதற்காக வழிகாட்டுகிறாரோ அல்லது உதவி செய்கிறாரோ, அந்த நல்லதை செய்கிறவருடைய நன்மைகளினுடைய ஒரு பங்கு இந்த வழிகாட்டியவனுக்கும் கிடைக்கும் என்ற ஹதீஸ்களின் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் தேர்தலிலே முஸ்லீம்கள் வாக்களிக்குகிற உரிமை இருக்குகிறது, அது இஸ்லாமிய பார்வையில் அது நல்ல முறையில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. தேர்தல் என்பதற்கான அரபி வார்த்தையிலே இன்திஹாப் என்று சொல்வார்கள், இன்திஹாப் என்ற வார்த்தைக்கு அதனுடைய மொழிபெயர்ப்பு அரபியில் பார்க்கிற பொழுது இக்திஹார், தெரிவு செய்தல், தேர்ந்தெடுத்தல் என்ற அர்த்தம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே நாம் நம்முடைய நாட்டிற்கு அழகான தெளிவாக இந்த நாட்டினுடைய ஆளுமை சக்தியுள்ள நல்ல அமானிதம் என்ற மக்களுடைய அமானிதங்களை பேணுகிற, நாட்டை பாதுகாக்குகிற, எல்லா மக்களுடனும் அன்புடனும் இரக்கத்துடனும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் சம உரிமை வழங்குகிற ஒரு நிலைப்பாட்டில் யார் இந்த நாட்டினுடைய தலைவராக இருப்பாரோ அப்பேற்பட்ட ஒருவரை தெரிவு செய்கிற மிக முக்கிய ஒரு கடமை இஸ்லாமிய உம்மத்துக்கு இருக்குகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு நேர்மாற்றமாக அநியாயம் செய்கிற, அட்டூழியம் புரிகிற உலகத்தில் அநியாயம் செய்கிற, அட்டூழியம் புரிகிற மக்களுடைய நிலைமைகளை அவதானத்தில் எடுத்துக்கொள்ளாது தன்னுடைய சுயபோகத்துக்காக வேண்டி வாழுகிறவர்களை நாம் தெரிவு செய்வோமாக இருந்தால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் இந்த இடத்திலே ஞாபகமூட்டப்படுவது மிக பொருத்தமானது, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் யார் நீங்கள் இருக்குகிற பொழுது உங்களுடைய கண்களால் வெறுக்கத்தக்க ஒரு செயல்பாடை காணுகிறீர்களோ, உங்களுக்கு முடியுமாக இருந்தால் உங்களுடைய கை பலத்தை, உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தி அதை மாற்றிவிடுங்கள் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அடிக்கடி நாங்கள் கேட்கிற ஒரு ஹதீஸ். யார் வெறுக்கத்தக்க செயலை காணுகிறாரோ ஃபல் யுகையிர்ஹு பியதிஹி, தன்னுடைய கரத்தால், தன்னுடைய பலத்தால் அதை மாற்றட்டும் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தேர்தல் காலத்தில் இந்த ஹதீஸ் நமக்கு பொருத்தமானது, இந்த ஹதீஸ் நமக்கு பொருத்தமானது. யார் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ அவருடைய அநியாயத்திலிருந்து அவர்களை மாற்றுவதற்காக நம்முடைய பலத்தை பயன்படுத்துதலே ஒரு பகுதிதான் இந்த தேர்தல் என்று சொல்லக்கூடிய இந்த இலெக்ஷன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இஸ்லாமிய மார்க்கம் தேர்தலிலே முஸ்லீம்கள் தன்னுடைய வாக்குரிமையை மறந்துவிடக் கூடாது, அதை சரியான முறையில் அந்த வாக்குரிமையை அளிக்க வேண்டும் என்ற அழகிய வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குட்ட 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 படுகிறவன் மடையன் என்ற நிலைமையில் இஸ்லாமிய சமூகம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது, வலா தர்கனு இலல் லதீன ஸலமு, வலா தர்கனு இலல் லதீன ஸலமு, அநியாயக்காரர்களுக்கு நீங்கள் உதவிகள், ஒத்தாசைகள் செய்கிற, முட்டு கொடுக்கிறவர்களாக ஆகிவிடாதீர்கள். வலா தர்கனு இலல் லதீன ஸலமு, அப்படி நீங்கள் அநியாயக்காரனுக்கு உதவி செய்வீர்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்லு குர்ஆன், ஃபதமஸ்ஸகுமுன்னார், நால மறுமையில நரக நெருப்பு என்பது உங்களை பிடித்துக்கொள்ளும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட சூழலில் நாம் மாட்டிவிடக் கூடாது. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வகத நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன்னிதா சமிஅதும் ஆயாத்தில்லா யுக்ஃபரு பிஹா வயஸ்தஹ்ஸு பிஹா ஃபலா தக்உது மஅஹும், இந்த பகுதியில் அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் மீறப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. நாம் செயல்பட வேண்டிய ஒரு சட்டமாக உங்களுக்கு படிப்பினை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இறக்கியிருக்கிறோம் உங்களுக்கு தந்திருக்கிற குர்ஆன்ல. அன்னிதா சமயத்தும் நீங்க கூட காதுகளாக கேட்பீர்களே, ஆனால் எது ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள், யுக்ஃபரு பிஹா, அது மறுக்கப்படுகிறது, வயஸ்தஹ்ஸௌ பிஹா, அது கேலி கூத்தாடப்படுகிற என்ற சூழலில் நீங்கள் உலகத்தில் வாழுகிற நிலைமை ஏற்பட்டால் அல்லாஹ் திருகுர்ஆன் அப்பேற்பட்ட நிலைமையில யார் இருக்கிறாங்களோ ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோட நீங்க சேரக்கூடாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் பேசுகிறது சகோதரி, ஃபலா தக்உது மஅஹும், அவர்களுடன் நீங்கள் சேரக்கூடாது. அல்லாஹ்வின் நிலையாரே, இந்த இலங்கை நாட்டில் அப்பேற்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிதான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பது அல்ல. அதாவது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா குர்ஆன்ல ஆல இம்ரான் என்ற வசனத்தை எடுத்து பாருங்க. சூர ஆல இம்ரான் என்ற வசனம் குர்ஆனுடைய மூன்றாவது சூரா 118, 119, 120 வசனங்கள் எடுத்து பாருங்க சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். ஈமானுடைய மக்களே, யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமானுடைய மக்களே, லா தத்தஹுது பிதானத்தம் மின் தூனிக்கும், உங்கள் அல்லாத அந்நியவர்களை உங்களுக்கு மிக நெருக்கம் உள்ளவர்களாக, உங்களுடைய மிக நெருங்கிய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீங்க. லா தத்தஹுது பிதானத்தம் மின் தூனிக்கும், அல்லாஹ் பலவிதமான காரணங்களை சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டாம்? அல்லாஹ் முதல்ல சொல்கிறான், அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்டவங்க சொன்னா, உங்களோட வாழ்க்கையில என்ன சரி ஒரு குழப்பத்தை, ஒரு பிரச்சனைய, ஒரு பலாய் முசீபத்தை ஏற்படுத்துறதுலதான் அவங்க கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க, அதுல முன்வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. உங்களோட வாழ்க்கையில குழப்பங்களை ஏற்படுத்துறதுல அவங்க மும்முரமாக செயல்படுவாங்க. அதனால அடுத்தவர்கள் நம்பி நீங்க கால் வைக்காதீங்க. அடுத்த ரெண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வத்து மானித்தும், அவங்கட எதிர்பார்ப்பு ஆசையெல்லாம் நீங்க கஷ்டத்துல புலோனும். வத்து மானித்தும், வத்து ஆசைப்படுறாங்க, மானித்தும் நீங்க கஷ்டத்துல புலோனும் அவங்க ஆசைப்படுறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கதபதத்தில் பகவான் உமின் அஃப்வாயிஹிம், உங்களோட மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, இஸ்லாம் இஸ்லாமியர்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி அவங்க உள்ளத்தில் இருந்ததை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள், முஸ்லீம்களை ஏசுகிறார்கள், முஸ்லீம்களுக்கு சொல்லண்ணா துன்பங்களையும் விளைவிக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், அதற்கு தூண்டுதலாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை பேசுகிற சகோதரர், கதபதத்தில் பகவான் உமின் அஃப்வாயிஹிம், எப்படியெல்லாம் அவங்க இஸ்லாத்துக்கு எதிராக பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுறாங்க. அதை அடுத்து அல்லாஹ் நாலாவது காரணம் சொல்கிறான், அவங்க வாயால ஏசுறாங்க, பேசுறாங்க, கொச்சப்படுத்துறாங்க, சூழ்ச்சிகள் ஈடுபடுறாங்களே, இதை விடவும் மிக பயங்கரம், ஒமா துஃபி சுதூருகும், அவருடைய உள்ளங்களில் இன்னும் மறைவாக இருப்பவைகள், அவருடைய உள்ளங்களில் இன்னும் மறைவாக இருப்பவைகள். வாயால ஒரு விஷயம் பேசுறாங்கண்டா, அதுல 10 மடங்கு உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனுடைய மூணாவது ஜுஸு ஆல இம்ரான் 18, 19, 120 வசனங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தொடர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இன் தம்சஸுக்கும் ஹசனா, உங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்லதொரு காரியம் கொஞ்சம் உங்களோட மேல பட்டாலும் கூட அவங்களால் அதை பொறுத்து கொண்டிருக்க இயலாது. இன் தம்சஸுக்கும் ஹசனத்தும் தசூகும், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயங்கரமாக ஆகிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இல்லாம உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா, நீங்க கஷ்டத்துல மாட்டிக்கொண்டா, யஃப்ரஹு பிஹா, அதனால அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. எப்பேற்பட்ட சூழலில் இருப்பவர்களை நீங்கள் உங்களுக்கு நேசர்களாக, நெருங்கியவர்களாக எடுத்துக்கொள்ளாதீங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எல்லாம் ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மிக தெளிவாக நாம் எப்படி பழக வேண்டும், இந்த நாட்டை பொறுத்தவரை அந்நியவர்கள் மிக கூடுதலாக இருக்கிற இந்த நாட்டில இஸ்லாமியர்கள் சிறுபான்மை இனமாக நாங்க எப்படியோ அந்நியவர்களுடன் சேர்ந்துதான் பழக வேண்டும், புலங்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எல்லா அந்நியர்களையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கவும் இல்லை, எங்களுக்கு சொல்லித்தரவும் இல்லை. குர்ஆன் ஷரீஃப்ல சூரா மும்தஹினா, குர்ஆனுடைய 28வது ஜுஸ் எடுங்க, அதுல 3வது சூரா சூரத்துல் முன்தஹினா எடுத்து பாருங்க சகோதரர். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அங்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், இன்னமா யன்ஹாகுமுல்லாஹ், இன்னமா யன்ஹாகுமுல்லாஹ், அந்நியவர்களுடன் உங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்ததெல்லாம் யாரைதான், யார் உங்களோட விஷயத்துல, தீனுடைய விஷயத்துல உங்களுக்கு விரோதிகளாக இருக்கிறாங்களோ, யாரு நீங்க இருக்கிற இருப்பிடங்களில் இருந்து உங்களை துரத்தி அடிக்கிறார்களோ, அல்ல அவங்களால நேரடியாக ஈடுபட முடியலையா, அவங்க ஆள் வச்சு வேலை செய்வாங்க, இப்பேற்பட்டவர்களுடன் அந்த தவல்லவும் நீங்க நெருங்கி உறவாடுகிறதை அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திருக்கிறான். அல்லாஹ் அடுத்ததுக்கு மேல் ஆயத்தையும் சொல்லி காட்டுகிறான், எந்த மக்கள் தீனுடைய விஷயத்தில் உங்களுடன் எதிர்ப்பில்லாதவர்களாக இருக்கிறாங்களோ, உங்களோட அந்நியமாக பழகுகிறாங்களோ, நேசம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, அல்லாஹ் சொல்கிறான் அப்பேற்பட்டவர்களுடன் நீங்கள் மிக நெருக்கம் உள்ளவர்களாக நல்லவர்களாக பழக வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒரு காலமும் தடுக்கல. குர்ஆன்ல 28வது ஜுஸு சூரத்துல் மும்தஹினா எடுத்து பாருங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் மிகப்பெரிய இந்த சேர்த்தல் சம்பந்தமான விஷயங்களை பேசலாம், நேரம் இடம் கொடுக்காது. வல்ல ரஹ்மான் ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் நல்லதை நல்லதென விளங்கி செயல்படுகிற நன்மக்களாக, நல்லவர்களை தெரிவு செய்கிற நல்ல உள்ளம் உள்ளவர்களாக, ஆழ்ந்த சிந்தனையுடன் செயல்படுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக. வல்ல ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த நாட்டினுள் வாழ்கிற இஸ்லாமிய மக்களுக்கு, குறிப்பாக ஏனைய மக்களுக்கும் நல்லதொரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி தந்தருள்வானாக, நல்லொரு சூழலை ஏற்படுத்தி தந்தருள்வானாக, இரக்கமுள்ள மக்களுடன் அன்பாக பண்பாக பழகுகிற ஒரு தலைவரை தலைவராக இந்த நாட்டுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த அஹ்லாக்குகளை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார்களோ அந்த அஹ்லாக்குள்ளவர்களாக வாழுகிற தௌஃபீக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.